நம்ம இன்னைக்கு ஒன்னு பேதுரு நம்ம படிக்கல. நம்ம கம்யூனியனுக்கு ஆயத்தமா இருக்கும் வண்ணத்துல நான் சில காரியங்களை ஏன் மனசுல பரிசுத்தாவி அழுத்துகிற சில காரியங்களை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். அது கம்யூனியனுக்கு ஆயத்தமா இருக்கும். சிலுவையை பத்தி நம்ம பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை. பவுல் வந்து கலாத்தியர்ல என்ன சொல்றாருன்னா, சிலுவையை அன்றி நான் ஒன்றை குறித்தும் பெருமை பாராட்ட மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படின்னு வசனம் இருக்கு. சிலுவை, சிலுவை என்னும் போது அவர் என்னத்த சிலுவை அப்படின்றாரு? அந்த மரத்தை பத்தி அவர் மேன்மை பாராட்டுறாரா? இல்ல, இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக பரிபூர்ணமாக முழுமையாக பரிகார பலியை செலுத்தின அந்த காரியத்தை குறித்து தான் அவர் அங்க பேசுறார். பவுலை எடுத்து பாத்தீங்கன்னா, அவருக்கு சிலுவை தான் எல்லாமே. பவுலுடைய நிருபங்களை நம்ம வாசிச்சு பார்க்கும்போது அவருக்கு அவருடைய ஆத்மாக்கு சந்தோஷம், ஆறுதல், சமாதானம், நம்பிக்கை, அவருடைய ஆகாரம், அவருடைய மருந்து, அவருடைய நம்பிக்கை எல்லாமே சிலுவை. அதை வேதத்துல தெளிவா பார்க்கலாம். பாருங்களேன், ரேரா பவுலை யோசிச்சு பார்த்தோம்னா எப்படிப்பட்ட மனுஷன் அவருன்னா, தன்னை பத்தியோ தான் என்ன செஞ்சிருக்கிறேன், பெரிய ஊழியத்தெல்லாம் செஞ்சிருக்கிறார், தான் என்ன செஞ்சிருக்கிறேன்றதே அவர் யோசிக்கிறதோ பேசுறதோ ரொம்ப கம்மி தான். எப்ப பாரு அவர் வாயிலையும் பேச்சிலையும் என்ன இருக்கும்னா, இயேசு என்ன செஞ்சிருக்கிறார், இயேசு சிலுவையில நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாருன்றதுதான் அதையே தான் சிந்திக்கிறது, அதை பத்தியே தான் பேசுறது. அவர் நிருபங்கள்ல நீங்க பாக்கலாம். அதனாலதான் அவர் எழுதியிருக்கிறார் கொரிந்தியருக்கு எழுதும் போது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு ஒன்றை குறித்தும் நான் பேசக்கூடாது என்று தீர்மானித்திருக்கிறேன் அப்படின்றார். யோசிச்சு பாருங்க, என்னுடைய அனுபவத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, எவ்வளவு அறிவு அவருக்கு இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்ல, எவ்வளவு கல்வி அவருக்கு இருக்கு, அவருடைய சாட்சி எவ்வளவு பெருசு, அதையெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி வேற எதை குறித்தும் நான் பேச விரும்பல அப்படின்றாரு. அந்த நிருபங்கள் எல்லாம் பார்க்கலாம், அது தெளிவாக இருக்கிறது. நம்ம பேதுரு படிச்சுட்டு வரோம். யோசிச்சு பாருங்களேன், பேதுரு என்ன வேறாக என்ன சொல்றாரு? கிறிஸ்துவும் நமக்காக பாடுபட்டு நமக்காக ஒரு மாதிரியை வைத்து போனார், அவருடைய அடிசவடுகளை நாம் பின்பற்றி வரும்படிக்கே ஒரு மாதிரியை வைத்து போனார், அதற்கு கிறிஸ்து அநியாயமாய் பாடுபட்டார் சிலுவையில். அதைத்தான் பவுல் எடுக்கிறார், பேதுரும் எடுக்கிறார் இல்லைங்களா. அதன் அடிப்படையில தான் அவருடைய நிருபங்கள், அதன் அடிப்படையில தான் மனைவி எப்படி நடந்துக்கணும், அதன் அடிப்படையில தான் நம்ம சமுதாயத்துல எப்படி நடந்துக்கணும், அதன் அடிப்படையில தான் குடும்பத்துல எப்படி நடந்துக்கணும், ஹஸ்பண்ட் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கொண்டு வர்றார். அதுதான் வேர். பாருங்களேன், பைபிள சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, அதுதான் பைபிளுக்கே ஒரு சென்டர்னு சொல்லலாம். பாருங்களேன், பைபிளுக்கே ஒரு மத்தியம். ஆதியாகமத்திலிருந்து எடுத்து ரெவலேஷன் வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா, அதுல சென்டர் மெசேஜ் என்ன தெரியுமா? கிராஸ். ஆதியாமோ, யாத்ராமோ, பென்டாட்டக்ன்ற அஞ்சு புக்ஸ் இருக்கு இல்லைங்களா, மோசே எழுதின புக்கு, அங்க அனுதின பலிகள், பஸ்கா ஆடு, அதெல்லாம் என்னத்தை விளக்குது? சிலுவை தாங்க காட்டுது. அதுக்கப்புறம் வர நியாயப்பிரமாணமோ, தீர்க்க தரிசனங்களோ, அதுக்கப்புறம் வர காஸ்பல்ஸ், நிருபங்கள், ரெவலேஷன் என்னத்தை காட்டுது? சிலுவையை குறித்து தான் பேசுது. சிலுவை இஸ் த சென்டர் ஆஃப் த ஓல் பைபிள், கிராஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சிலுவையை குறித்து, பைபிளை குறித்து எவ்வளவு காரியங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கலாம், ஆனா சிலுவையை குறித்த சரியான அறிவு நமக்கு இல்ல. சிலுவை தான் பைபிளுக்கே ஃபவுண்டேஷன் என்பதை நம்ம உணராம இருந்தோம்னா, கிறிஸ்தவத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நம்ம எவ்வளவு அப்படி பார்த்திருக்கோம், இதை படிச்சிருக்கோம், அதை படிச்சிருக்கோம்னு நம்ம சொல்லிக்கலாம், பைபிள நிறைய தெரியும்னு சொல்லிக்கலாம், ஆனா சிலுவையினுடைய பவர், பவரின் மூலமா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நம்ம இருதயம் நெஞ்சு மாத்தப்பட்டதை நம்ம உணர்ல, அந்த சிலுவை பவர் நம்ம வாழ்க்கையில, நம்ம ஆத்மால இல்லைன்னா, கிறிஸ்தவத்தை பத்தி ஏபிசிடி கூட நம்ம ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். பாருங்களேன், கிராஸ் ரொம்ப முக்கியம். சிலுவை என்பது அது அறிவு, வெறும் தலையில அறிஞ்ச அறிவு இல்ல, ஹெட் நாலேஜ் இல்ல, அந்த பவரை நம்ம உணர்ந்திருக்கணும் வாழ்க்கையில. அப்படி உணராம இருந்தோம்னா, நம்ம ரொம்ப கிறிஸ்தவத்தை குறித்து தப்பான ஐடியா வச்சுக்கிட்டு இருக்கோம் அர்த்தம். பாருங்களேன், கிராஸ் தாங்க சென்டர், கிறிஸ்தவ லைஃபுக்கே சென்டர், மையமானது கிராஸ். ஆகவே இன்னைக்கு நம்ம சிலுவையை குறித்து நம்ம பார்ப்போம், அது எவ்வளவு முக்கியம். நமக்கு கம்யூனியனுக்கு ஆயத்தமா இருக்கும் வண்ணத்துல சிலுவையை குறித்து பார்ப்போம். நம்ம என்ன செய்யலாம்னா, மூணு தலைப்புல இதை படிச்சுக்கணும். ஒன்னு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட காட்சி, கல்வாரி காட்சி கண்ட பின்னும் என்னை நேசியாமல் இருப்பாயோ அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம பாடி இருக்கிறோம். சிலுவையை குறித்த ஒரு காட்சி நம்ம பார்க்கணும், பார்த்து அது நமக்கு என்ன சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார். இந்த மூணு காரியத்தை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். முதலாவது, ஒரு கற்பனையில ஒரு 2000 வருஷத்துக்கு பின்பதாக நம்ம போகணும் இல்லைங்களா. சிலுவை காட்சி பார்க்கணும்னா இது நம்ம திடீர்னு நினைச்சுக்க முடியாது. ஒரு கற்பனையில 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவை காட்சிக்கு நம்ம போய் அங்க இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கணும். பரிசுத்தாவித்தான் அந்த காட்சியை நமக்கு என்ன செய்யணும், ஒரு ஃப்ரெஷ்ஷா இயேசு சிலுவையில் அறையப்பட்ட உணர்வை நமக்கு கொடுக்கணும் இல்லைங்களா. ஏன்னா சிலுவை காட்சி வந்து எல்லா வியாதிகளுக்கும் மருந்தாங்க. பாருங்களேன், இப்ப நம்ம பரிசுத்தவான்களை பார்த்திருக்கிறோம், எல்லா ஆவிக்குரிய வியாதிக்கும் சிலுவை காட்சி தான் மருந்து. ஒரு பாவிய, கடினப்பட்ட பாவிய மனது உருக்கி அவனை மன திரும்ப வைக்கிறது சிலுவை காட்சி. ஒரு அனலும் இல்லாம, குளிரும் இல்லாம ஒரு கிறிஸ்தவன், பின்வாங்கி போயிருக்கிற கிறிஸ்தவனுக்கு அனல் மூட்டுகிறது சிலுவை காட்சி. பாவத்தை வெறுக்க வைக்கிறது சிலுவை காட்சி. இயேசு மேல அன்பை வளர்க்கிறது சிலுவை காட்சி. ஆகவே அந்த காட்சியை நம்ம போய் இந்த நேரத்தில் பார்க்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்ம போறோம் 2000 வருஷத்துக்கு முன்பதாக இருக்கிறத ஆரம்பிக்கலாம். பிலாத்துடைய ஒரு பேலஸ் இல்லைங்களா, ஒரு பிரட்டோரியம், அங்க நம்ம நிக்கிறோம். ஒரு பெரிய கூட்டம் நிக்குது, நீங்களும் அங்க நிக்கிறீங்க. அங்கெல்ல ஒருத்தரா, அந்த கூட்டத்தில் ஒருத்தரா நிக்கிறீங்க. நீங்க பார்க்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பயங்கரமா வார்ல, எப்பேற்பட்ட வாரு, அந்த வார்ல எலும்போ கல்லோ அந்த ஐரனோ வச்சு பயங்கரமா அடிச்சிருக்கிறாங்க. முன்னாடி பின்னாடி பயங்கரமா அடிச்சு அந்த சோல்ஜர்ஸ் அவரை பிடிச்சி எடுத்துட்டு வந்து அவரை அவமானப்படுத்தி, அவரை கேலி பண்ணி, ஒரு முள்முடி அவர் தலையில வச்சு, அவர் முகத்துல காரி துப்பி அவரை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவரை பயங்கரமா கெடுத்து அவமானப்படுத்தி அவர் வராரு, அவருக்கு ஒரு அங்கியம் தரித்து அவரை கூட்டு வந்து அங்க நிக்க வைக்கும் போது அந்த ஸ்டேஜ்ல பிலாத்து நிக்கிறான். பிலாத்து பக்கல அந்த தேவனை நிக்க வச்சு அவரு உடம்பெல்லாம் ரத்த காயம், உடம்பு ரத்தம் ஒழுவுது, சதசதையா ஒழுவுது, கோர காட்சி. அந்த காட்சியை வச்சுட்டு எல்லா கூட்டத்தை பார்த்து ஹெக்கி ஹோமோ அப்படின்னு கத்துறான் பிலாத். அப்படின்னா இதோ இந்த மனுஷனை பாருங்கள், ஏன் ரத்த காட்டேரி மாதிரி ரத்த வெறி பிடிச்சிருக்கிறாங்க, அவங்க அவரை கொல்லணும்னு காத்திருக்கிறாங்க. பாதி செத்து போயாச்சு அந்த மனுஷன், பாருங்க இது மேல இத பார்த்து உங்களுக்கு ரத்த வெறி தாகம் அடையக்கூடாது, திருப்தி ஆகக்கூடாது, விட்டுறலாம் பாருங்க அப்படின்னும் போது அவங்க மனுஷருக்கு மனுஷனா இருந்தா அதை பார்த்த உடனே ஒரு வேதனை வந்திருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள பிசாசு வேலை செய்யறதுனால என்ன கத்துறாங்க, அவங்க ஒரு சிங்கம் வந்து கொஞ்சம் ரத்தத்தை டேஸ்ட் பண்ணிருச்சுன்னா விடுமா, விடாது இல்லைங்களா. ரத்தம் அதை பார்த்தது இன்னும் ரத்த தாகம் எடுத்த மாதிரி அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் அப்படின்னு அவர் கத்துனாங்க. கத்தி அவரை சரி பிலாத்து கையை கழுவிட்டு அவர் சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. அவரை கொண்டு வராங்க. யோசிச்சு பாருங்க, அந்த இந்த சோல்ஜர்ஸ் கொண்டு வராங்க. நீங்களும் போயிட்டு இருக்கிறீங்க அந்த காட்சியில. நீங்க போயிட்டு இருக்கும் போது அந்த மலை ஏறி போறோம், அந்த கொல்கத்தா மலை ஏறி போகும்போது ஒருவேளை நம்ம திரும்பி பார்க்கிறோம். திரும்பி பார்க்கும்போது கூட்ட கூட்டமா வராங்க, ஆர்வத்தோடு வராங்க. ஏதோ ஒரு பெரிய காரியம், நல்ல காரியம் செய்யற மாதிரி ஆர்வத்தோடு கூட்டமா வருது. ரோமன் சோல்ஜர்ஸ் வராங்க, சிரேனிய பட்டணத்தார் சிமியோன், அவன் அந்த சிலுவையை தூக்கிட்டு இயேசுக்கு உதவி செய்யறதுக்கு வரான். அதெல்லாம் பாக்குறோம். அந்த பிரதான ஆசாரியர் பரிசேயர் வராங்க, அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு உள்ளுக்குள்ள சந்தோஷத்தோடு வந்து ஏறி வராங்க. எப்படி இருக்கும் அந்த காட்சி, சிலுவை காட்சி யோசிச்சு பாருங்க. அங்க நீங்க நிக்கிறீங்க, தூரத்துல பார்க்கும்போது ஒரு லேடி ரொம்ப அழுதுகிட்டு வருது. இன்னொரு லேடி பார்த்தா அது பக்கத்துல இன்னொரு லேடி வந்து தள்ளாடிக்கிட்டு கைய முகத்துல மூடிக்கிட்டு வேதனையோடு தாங்கவே முடியாம அழுதுகிட்டு வருது. யாரா இருக்கும் அந்த லேடி? அந்த லேடிக்கு அந்த தனக்கு ஒரு மகன் பிறந்து அந்த மகனை ஆலயத்துக்கு கூட்டு போகும்போது சிமியோன் சொன்னாரு, அம்மா ஒரு பட்டையும் உன் ஆத்துமாவை உருவி குத்தும் இந்த பிள்ளைனாலன்றது நிறைவேறிக்கிட்டு இருக்கு. பயங்கர வேதனை, ஒரு தாய்க்கு இருக்கிற வேதனை யோசிச்சு பாருங்க. தன் புள்ள சிலுவையில் அறையறத பார்க்க வருது, விரும்பியா வரும், ஆனா இருக்கவும் இல்லை போகவும் முடியலன்னு வருது. ஒரு மனுஷன் மேல சாஞ்சிட்டு வருது, அந்த மனுஷன் சோர்ந்து போயிருக்கிறாரு. வாலிபன், அவர் யாரு? யோவான். அவர் பக்கத்துல இன்னொரு அம்மா தேம்பி 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 அழுதுகிட்டு வருது, மகதலீனா மரியா. அந்த காட்சியை நம்ம பாக்குறோம். பார்த்துட்டு சிலுவை மேல, அந்த கல்வாரி மலை மேல ஏறுறோம். ஏறி அந்த உச்ச கட்டம், அந்த கல்வாரி மலை உச்சியில நம்ம நிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அந்த காட்சியில நீங்க நிக்கிறீங்க, என்ன மாதிரி ஒரு மலை? யோசிச்சு பாருங்க. பா, இந்த பூமியிலேயே மிகவும் பிரம்மாண்டமான கம்பீரமான ஒரு ஸ்தலம் கல்வாரி, இல்லைங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், மானுமெண்டல் ஸ்பாட். ஏன் பழைய ஏற்பாடெல்லாம் பார்த்து ரட்சிப்படைந்தது அந்த மலைய பார்த்துதான். பர்வதத்திலிருந்து எனக்கு உதவி வரும்னு சங்கீதத்துல போட்டிருக்கு. அந்த மலை தான் ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாடு எல்லாமே, புதிய ஏற்பாடு மாத்திரம் இல்ல, நித்தியம் எல்லாமே அந்த மலையத்தான் பார்க்க போகுது. அந்த மலையில நம்ம நிக்கிறோம். எவ்வளவு பிரம்மாண்டமான மலை! அந்த மலையில நிக்கும் போது, இதோ இந்த மனுஷனை பாருங்கள் அப்படின்ற ஒரு காட்சி. மூணு திருடருங்க மாதிரி அங்க ஒரு பாக்குறோம் நம்ம. அதுல ரெண்டு திருடருங்களை விட ஒரு நடுவுல இருக்கிறவர் தான் ரொம்ப மோசமா தப்பு செஞ்ச மாதிரி ஒரு காட்சி. பயங்கரமா தள்ளாடிக்கிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, அங்க நிக்கிறாரு அவரு. அந்த காட்சி உங்களால பார்க்க முடியுதா? அந்த காட்டு மராண்டியான நெஞ்சே மனசே இல்லாத அந்த ஃபோர் சோல்ஜர்ஸ் அவர்கிட்ட பரிசுத்தமானவரை தொட வராங்க. வந்து அவர்கிட்ட இருக்கிற துணியை போட்டு கிழிக்கிறாங்க. கிழிச்ச உடனே அங்க நிக்கிறாரு அந்த தேவன், மகிமையின் தேவன். யோசிச்சு பாருங்களேன், சிலுவை காட்சி. அவர் அங்க நிக்கிறாரு, அவரை பார்த்தோம்னா அவமானமா நிக்கிறார். ஆதாம் வெக்கத்தோடு துணியே இல்லாம, எல்லா துணியும் கழட்டிட்டாங்க, எந்த துணியும் விடாம நிர்வாணமா நிக்கிறாரு, வெக்கத்தோடு ஆதாம் நின்ன மாதிரி. ஆனா ஒரே அந்த சாபத்தின் சின்னமாகிய அந்த முள் முடி அது ஒண்ணுதான் இருக்குது, எல்லாத்தையும் கழட்டி நிக்கிறாங்க. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி இருக்கு, ஆனா பார்த்தா ரத்தம், ஃபுல்லா ரத்தம், உடம்பெல்லாம் காயம் இருக்கு. அந்த காட்சியை பாக்குறோம். அவர் கிட்ட போய் அவர் என்ன பண்றாங்க? அவரை பிடிச்சி ரத்தம் எல்லாம் நிறைஞ்சிருக்கிற அவரை, இவங்க அவரை தொட்டு அவர்கிட்ட போய் அவருக்கு அந்த கசாயம் கொடுக்க பாக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த கசாயம் வந்து ஏன் அவங்களுக்கு உதவியா இருக்கட்டும், தாங்க எடுக்கோன்றதுக்காக கொடுக்கல. எதுக்காக கொடுக்கறாங்க? யாருன்னா ஒரு மனுஷனை போய் சிலுவையில அறையும் போது அந்த வலிக்கு வந்து அந்த மனுஷன் துடிக்கிற துடிப்புல நாலுல பத்து பேர் வந்தாலும் அவரை பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த ஆபத்து வரும்னு தெரிஞ்சவனு ரொம்ப துள்ளுவாங்க. அதனால அந்த அவங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியா போகட்டுமே என்பதற்காக அவருக்கு கொஞ்சம் ஒரு அனஸ்தட்டிக் எஃபெக்ட் இருக்கட்டும்னு கொஞ்சம் மருந்து கொடுக்க வராங்க. ஆனா அந்த தேவன் பாவத்தின் தண்டனை அனுபவிக்கணும், தன்னுடைய வலியை ஒவ்வொரு நரம்பும் முழுமையா அனுபவிக்கணும் என்பதற்காக அதையும் வேணாண்டிட்டார். வேணாண்டிட்டு அவரை பிடிச்சி அந்த மரத்துல படுக்க வைக்கிறாங்க. நீங்க கற்பனை பண்ணணும், அதனால தான் விவரமா நான் உங்களுக்கு சொல்றேன். சிலுவை காட்சி, அந்த மரத்துல அவரை படுக்க வச்சு அவர் கைய, அந்த கை எல்லாரையும் ஆசீர்வதிச்ச கை, குஷ்டரோகிய குணமாக்குன கை, கடலை நிறுத்தின கை, அதை ஸ்ட்ரெச் பண்றாங்க. ஸ்ட்ரெச் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபோர்ஸ்ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணி, யோசிச்சு பாருங்க, காலை நீட்டுறாங்க. காலை நீட்டி எம்மா, அதுக்கப்புறம் அந்த ஆணி, ஆணி எடுக்கிறாங்க. ஆணி சுத்தி எடுக்கிறாங்க, சுத்தி எடுத்து இந்த கையில வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்சியை யாருனால அங்க பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு வாட்டி ஐசாக்க கட்டையில வச்சு கத்தியில குத்தலான்னு ஏப்ராம் போனார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஆதியாகமத்துல கிட்ட போயிடுச்சு, கிட்ட போயிட்ட உடனே ஒரு சத்தம், ஆபிராமே ஆபிராமே அந்த பிள்ளையாண்டால் மேல் கையை வைக்காதே அப்படின்னு நிறுத்தினார். ஆனா இவர் ஆணி வைக்க அடிச்சு இவர் கிட்ட வரும்போது எந்த சத்தமும் கேட்கல, அந்த சத்தம் அமைதியா இருக்கு. அவர் அப்படியே படுத்திருக்கிறார். அந்த ஆணி அடி வர்றது, இப்ப அந்த காட்சியை பார்க்க முடியுமா? ஆணி வச்சு ஆணி சத்தம், எனக்கு ஆணி அடிக்கும் போதெல்லாம் அது ஞாபகம் வருங்க. எங்க ஆணி அடிச்சாலும் அந்த ஆணி சத்தம், அந்த ஹாமர்ல அடிக்கிறாங்க, பா ரத்தம் பிச்சுக்கிட்டு வருது, கையில ஆணி, கையில கால ஆணி, அந்த சத்தம் வந்து அந்த சமட்டியின் சத்தம் என்ன மாதிரி கொடுமையான பாவியுடைய இருதயத்தையும் உடைச்சிருங்க. என்ன மாதிரி அந்த ஆணி சத்தம் உங்களுக்கு கேக்குதா? யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி கல்லெறிஞ்சிருந்தாலும் உடைச்சிரும். ஏன்னா நம்ம அடிச்ச ஆணி அது, நம்ம தூக்கி அடிச்ச சமட்டி அது. அவர் கையில ஆணி அடிக்கப்படுது, ஆணி அடிச்சு மா இடி மாதிரி அடிக்க, யோசிச்சோம்னா நம்ம இருதயத்துல அந்த ஆணியின் சத்தம். எல்லாம் முடிச்சாச்சு, சிலுவையில் அரைஞ்சி அப்பா அவர் கத்தின வேதனை, மனுஷனா அவர் பட்ட வேதனை என்ன சொல்ல முடியும்? எங்க நரம்பெல்லாம் மனுஷனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த இடத்த பார்த்து ஆணிய பாஞ்சிச்சு, கால்லையும் கையிலையும் பாஞ்சி அவரை எடுத்து உயர்த்தி நிக்க வைக்கிறாங்க. நீங்க பாக்குறீங்களா, எடுத்து உயர்த்தி நிக்க வைக்கும் போது ஒரு சூரியன் எந்திரிச்சு வர மாதிரி கிருபையின் சூரியன் அப்படியே எந்திரிச்சு வந்து நிக்குது. நிக்கும் போது அந்த சிலுவை காட்சியை நம்ம பாக்குறோம், அவர் அப்படியே அங்க தொங்குறார். அந்த சிலுவை கீழே நீங்க நிக்கிறீங்க, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இந்த சிலுவை கீழே நம்ம நிக்கிறோம், அதான் காட்சி. ஒரு நேரத்துல சில நேரத்துல அந்த பாட்டு ஒரு வரும், When I survey the wondrous cross on which the Prince of Glory died. அந்த சிலுவையை நான் நினைச்சு பார்க்கும் போது, அந்த சிலுவையை கற்பனை பண்ணி பார்க்கும் போது என்ன ஆகுது தெரியுமா? இந்த உலகத்துக்கே நான் செத்து போறேன், இந்த உலகம் எனக்கு செத்து போகுதுன்னு வருது. யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் அந்த காட்சியில நிக்கும் போது மத்த எல்லாமே இருட்டாய் போகுது, உலகமே இருட்டாய் போறது, அந்த சிலுவை இருக்குது, நான் இருக்கிறேன், அந்த சிலுவையை நான் பாக்குறேன். என்ன ஒரு காட்சி, யோசிச்சு பாருங்க என்ன தோணும் உங்களுக்கு மனசுல, யோசிச்சு பாருங்க. அதாங்க சிலுவை காட்சி. And am I dead to all the globe and all the globe is dead to me? ஒரு பாட்டு வருது, When I survey the wondrous cross. இன்னொரு பாட்டு வரும், அதெல்லாம் கொலை காலத்துல பாருங்க. Oh sacred head once wounded, mine was the transgression, pain the deadly pain. பாவத்தை செஞ்சது நானு, அகோர மரண வேதனை உமக்கு. What language shall I borrow to praise the heavenly friend? எந்த பாஷையில நாம துதிக்க முடியும்? Oh, let me never abuse such dying love. இப்படிப்பட்டு மரித்து காஞ்ச அன்பை ஒருபோதும் நான் கொச்சப்படுத்தாத படிக்கு என்னை பார்த்துக்கங்க. அந்த சிலுவை காட்சியை பார்க்கறோம், உன்னால பாருங்க அந்த சிலுவையில அந்த தேவன் தொங்குறார். என்ன காட்சிகள், என்ன ரெண்டு காரியங்கள் நான் சொல்றேன் பாருங்க. அந்த காட்சி நமக்கு என்ன சொல்லுது? முதலாவது அந்த கொடுமையான காலு கால கைய விரிச்சு அந்த ரத்தம் ஒழுவுது, அந்த முள்முடி சுமந்திருக்கிற தேவன் அந்த சிலுவையில தொங்கி அப்பா அவர் கண்ணெல்லாம் உள்ள போயிட்டு இருக்குது. ஒரு துயரத்தின் சதரம், ஒரு மலன்லாம் வேதனையில துடிக்கிறாரு, பெருமூச்சு விடுறாரு. அந்த காட்சியை நம்ம பார்த்து நிக்கும் போது என்ன தோணும் நமக்கு? யோசிச்சு பாருங்க, இயற்கையாவே நமக்கு ஒரு கோபம் வராது. யார் செஞ்சது இது? யார் செஞ்சது இது? இல்லைங்களா, ஒரு அநியாயம் நடந்துருச்சுன்னா இது யார் செஞ்சது அப்படின்னு வராது. சிலுவை காட்சி பார்க்கும் போது ஏன் இந்த வேதனை இருக்கு, யார் செஞ்சது இது அப்படின்னும் போது இது காரணம் என்ன? இந்த சிலுவை காட்சி நமக்கு முதலாவது என்ன உணர்த்துது தெரியுங்களா? பாவத்தின் தீமையை நமக்கு உணர்த்துதுங்க, பாவத்தின் அகோரத்தை நமக்கு உணர்த்துது. பாவம் எவ்வளவு பயங்கரம், பாவம் ஏன் இவ்வளவு சரீர வேதனை அவருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, Why should he suffer so much physically? பாவம் வந்து எவ்வளவு பயங்கரம்ன்றது நமக்கு, இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஃபினாமினா பாவம்ன்றது, அது எவ்வளவு பயங்கரம் என்பது வந்து கடவுள் நம்மனால விளக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. பாருங்களேன், அதனோட முழுமையை புரிஞ்சிக்கவே முடியாது. எப்போ பாரு கடவுள் ஆதியிலிருந்தே பாவம் எவ்வளவு பயங்கரம் என்பதை எப்படி தெரியுமா விளக்கிருக்காரு? சரீர வேதனையில காமிச்சிருக்கிறார் நமக்கு. ஏன் ஆதாம்ல இருந்து எடுத்துக்கங்க, அவன் பாவம் செஞ்சான், அவனுக்கு கொடுத்த தண்டனை என்ன? சரீர விதமான தண்டனை இல்லைங்களா. ஆத்மால அவன் இறந்து போனான், ஆனா அதை உணர்வதற்கு உணராத போயிட்டதுனால அவனுக்கு சரீர விதமா சாபங்களை கொடுத்தார். உன்னை வெற்றியின் வேர்வை சிந்தித்தான் நீ சம்பாதிக்கணும், நீ வயதாகி வயதாகி உனக்கு வியாதி வரும், கஷ்டம் வரும், வேதனையில நீ சாக போற. மனைவிக்கு ஒரு பெண்ணுக்கு வேதனை, குடும்பத்துல வேதனை. ஏன் இந்த உலகத்துல இத்தனை கஷ்டங்கள், ஏன் இத்தனை வியாதிகள்? நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா, ஏன் இத்தனை வறுமைகள், ஏன் இத்தனை பாடு கண்ணீர் இந்த உலகத்துல? என்ன சொல்ற? பாவத்தின் அகோரத்தை அது காட்டுதுங்க. கடவுள் அப்பத்துல இருந்தே அப்படிதான் காமிச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்து பாருங்களேன், அவங்கள பயங்கரமா தண்டிச்சிருக்கிறார். ஏன், என்ன மாதிரி தண்டிச்சிருக்கிறார் தெரியுங்களா? சில நேரத்துல நீங்க உங்களை பஞ்சத்துல ஆழ்த்துவேன், அப்பா அம்மாவே பிள்ளைய உட்காந்து சாப்பிடற அளவுக்கு உங்களுக்கு பஞ்சத்தை நான் அனுப்புவேன். ஏ பாவத்தின் அகோரம் என்னன்னு உணர்த்தணும் உனக்கு. பாவம் என்னன்னு தெரியாம நீ இருக்கிற, பாவத்தின் அகோரம் பாருங்களேன். அதனாலதான் கடவுள் எப்பப்பார் பாவத்தின் அகோரம் சரீர வழிகளில் காமிச்சிருக்கிறார். அதனாலதான் அந்த சிலுவையில அந்த அளவுக்கு அவருக்கு சரீர வேதனையை நம்ம பார்க்கிறோம், எந்த அளவுக்கு பாடுபடுறாரு பாருங்களேன். பாடு பாவத்தின் ஏற்க, பாவத்தின் பயங்கரம் வந்து பல படங்களை நம்ம காமிச்சு உங்களுக்கு உணர்த்தலாம். இல்லைங்களா? ஏது என் தோட்டத்து படத்தை காட்டல, எவ்வளவு நல்லா இருந்துச்சு. இட்ஸ் அ பாரடைஸ், எவ்வளவு நல்லா ஆடமும் ஈவம் சந்தோஷமா இருந்தாங்க, பழங்கள் இருந்துச்சு, இது இருந்துச்சு. அந்த சீனை காமிச்சிட்டு உடனே ஒரு சீனை காட்டுறோம், அந்த ஏதேன் தோட்டமே சுருகாடு மாதிரி ஆயிடுச்சு. பழங்கள்லாம் காஞ்சி போய், இலைங்கள்லாம் காஞ்சி போய், பயங்கர சுருகாடு ஆகி, அந்த கடவுள் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டப்பட்ட ஆதாம் ஏவால விரட்டப்பட்டு, மிருகங்கள மாதிரி விரட்டப்பட்டு, வேதனை உலகத்துல தள்ளப்பட்டாங்க. யார் அது செஞ்சது? அது காரணம் என்ன? பாவங்க. அதை காட்டலாம். அதை பார்க்கும் போது ஐயோ, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வருத்தத்துக்கும் வேதனைக்கும் காரணம் பாவமா? ஆமா, பாவம் தான் அதை செஞ்சுச்சு. இன்னொரு காட்சியை காட்டலாம். யாதியில யோசிச்சு பாருங்க, முழு உலகத்தையும், சின்னவங்கன்னு இல்ல, குழந்தைங்கன்னு பாக்கல, பெரியவங்கன்னு பாக்கல, எல்லோரையும் போட்டு கடவுள் முக்கி விட்டுட்டாரு தண்ணியில. ஒருத்தரையும் பாக்கல. பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அந்த கூக்குரல் எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, சுனாமி வரும்போது கத்துறாங்களே, தண்ணி வரும்போது. ஒரு பெரிய நீச்சல் தெரிஞ்ச மனுஷனா இருந்தாலும் எவ்வளவுதான் நீச்சல் அடிப்பான், கரை இல்லாத ஒரு கடல்ல அவன் நீச்சல் அடிச்சு என்ன பிரயோஜனம்? அம்மா, அந்த கூக்குரல் ஏன் அவ்வளவு அழிக்கணும்? எதற்காக அது அந்த பெரிய அழிவு வந்துச்சு? காரணம் என்ன? பாவம். பாவம். ஒரே ஒரு கப்பல் ஒண்டி தெரியுது, எல்லாம் முழுகி போச்சு, பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாரும் முழுகிட்டாரு கடவுள். காரணம் என்ன? எதற்காக இந்த அழிவு? பாவம். அதே பார்த்துட்டு போலாம். சோதோம் குமாராவை யோசிச்சு பாருங்க. ஒரே ராத்திரியில ஒரு ஊரேங்க, ஒருத்தர் சிலிண்டர் வெடிச்சு செத்து போனா மனசே நமக்கு எப்படி ஆயிருது? ஊரே சிலிண்டர் வெடிச்ச மாதிரி கந்தகமும் அக்கினியும் போட்டு ஊரே கொண்டுட்டாரு கடவுள். எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். எப்படி துடிச்சிருப்பாங்க? காரணம் பாவம் இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்தா ஒரு இஸ்ரவேல் பட்ட பாடுகளை நம்ம விவரிக்கவே முடியாது. எவ்வளவு அடியா அடிச்சார், பயங்கரமா அடிச்சார். ஏன்? பாவம். அதெல்லாம் ஒரு வேளை நம்ம மெய்யாகவே உணர்ந்தோம்னா பாவத்தின் மேல நமக்கு ஒரு வெறுப்பு வரும். ஐயோ, பாவம் தானா இதுக்கு காரணம்னு வெறுப்பு வரும். ஒருவேளை அதுக்கெல்லாம் கூட மன்னிச்சிடலாம் பாவத்தை. ஆனா சிலுவை காட்சியை பார்த்த உடனே பாவத்தை எப்படிங்க மன்னிக்கிறது? ஒரு சூசைடே ரொம்ப பயங்கரம் இல்லைங்களா? சூசைடு ரொம்ப டெரபிள். ஹோமசைடுனா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொல்றது பயங்கரம். பாவம் என்ன செஞ்சிருச்சு தெரியுமா? டிசைடுன்னுவாங்க, கடவுளையே கொன்னுருச்சுங்க. இட் கில்டு காட். சிலுவை காட்சியை பார்க்கும் போது முதலாவது நம்ம உணர வேண்டியது என்ன தெரியுமா? பாவத்தின் அகோரம். எவ்வளவு கடவுளை என்ன காப்பாத்த வந்த ரட்சகரை கொண்டு வச்சிருக்கே பாவம். அந்த பாவத்தை நம்ம நேசிக்கலாமா? யோசிச்சு பாருங்க. அந்த பாவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? அது அருவறுப்போடு பார்க்க வேணாம் நம்ம. அது அங்க சிலுவை காட்சி காமிட்டது. அகோ, த ஹாரர் ஆஃப் சின், பாவத்தின் அகோரம். ரட்சகர் கடவுளை கொண்டுருச்சுங்க. அது மத்தது செஞ்சதெல்லாம் கடகட்டும், தெய்வத்தை கொண்டு போட்டுருச்சு பாவம். ஹாரிபிள் திங், நம்ம ரட்சகரை கொண்டு போட்டுருச்சு பாவம். இதுக்கப்புறம் பாவம் அருவறுக்க காரியமா இருக்கணும். எல்லா பாவத்திலையும் ரட்சகருடைய ரத்த கரை இருக்கிறத நம்ம பாக்குற கிறிஸ்தவ, அவன் தான் கிறிஸ்தவ. எல்லா பாவத்திலையும் சின்னதோ பெருசோ அதுல ரட்சகருடைய ரத்த கரை இருக்குங்க. நம்ம பாக்குறோமா? சில நேரங்கள பாவ சோதனை நமக்கு வருது இல்லைங்களா? சோதனை ரொம்ப நல்லா இருக்குது பாக்கிறதுக்கு, செய்யணும்னு ஆசை வருது ரொம்ப. அதை செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு இல்லைங்களா மனசு? Tempted for sin. ஆஹா, நல்லா இருக்குதே, அதை செய்வோமா அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கும் அதை நம்ம செஞ்சோனான்னு அதை ஆராய்ந்து பாக்குறோம், அதை செய்யலாமான்னு பாக்குறோம். மனசெல்லாம் அது மேல போயிருச்சு, செய்யணும்னு கைய போகுது. ஸ்டாப். அது மேல இயேசு கிறிஸ்து ரத்த கரை இருக்கிறத நம்ம பாக்குறோமா? இயேசு கிறிஸ்து ரத்த கரை, ஏசு கிறிஸ்து கொலை செஞ்சதுங்க அந்த பாவம். என்ன சொல்லுவோம்? ஒரு ஜடத்தை, ஒரு மனுஷனை அவங்க அம்மாவை கத்தியால குத்துன கத்திய வச்சுக்கிட்டு இன்னும் ரத்த கரை அப்படியே இருக்கு. அந்த கத்திய வச்சுக்கிட்டு அறுத்து ஒரு பழத்தை சாப்பிடுறானா அந்த மனுஷனை என்ன சொல்லுவோம் நம்ம? அதாங்க நம்ம செய்யறோம். கிறிஸ்தவனா, ஏசு கிறிஸ்துவை கொன்னது பாவம். அந்த சிலுவையில அவருக்கு துடிச்ச துடிப்பு பாவம். அந்த பாவத்தை போய் இன்பமா சாப்பிடுறோம்னா என்ன சொல்றது நம்ம? அந்த பாவத்தை போய் கட்டி பிடிச்சுக்கிறோம் மனசுலன்னா என்ன சொல்றது நம்ம? எங்க அம்மாவை கொலை செஞ்ச ஒருத்தனுடைய போட்டோவை வச்சு மாலை போட்டிருக்கிறேன்னா நான் என்ன மனுஷனா? ஏசு, ஒவ்வொரு பாவத்திலையும் ஏசு கிறிஸ்து ரத்த கரை இருக்குங்க. அதை நம்ம பாக்குறோமா? அதைத்தான் சிலுவை காட்சி நமக்கு உணர்த்துது. பாவத்தை நாம் வெறுக்கிற கிறிஸ்தவனா யார் தெரியுங்களா? பாவ ஒரு பழி வாங்குற வைராக்கியம் உள்ளவங்க. இஸ் அவெஞ்சர் என்ன அவெஞ்சர், என் இயேசுவை கொலை செஞ்ச காரியத்தை வாழ்க்கையெல்லாம் நான் கொலை செய்ய போறேன். ஐ எம் கோயிங் டு கில் தி சின். என் வாழ்க்கையில மத்தவங்க வாழ்க்கையில பாவத்தை கொலை செய்ய தீர்மானம் எடுத்தவங்க என் ரட்சகரை கொண்டு போட்டுருச்சு. அதோட ரத்த கரை எந்த பாவத்தை பார்க்கும் போதும் பாவம் நல்லா இருக்குதேனா சிலுவை தெரியுதா நமக்கு, அந்த ரத்த கரை தெரியுதா, இதுதானே இயேசுவை கொன்னுச்சுன்னு நம்ம பாக்குறோமா? பாவத்தின் மேல வெறுப்பை ஏற்படுத்தணும் சிலுவை காட்சி. முதலாவது யோசிச்சுக்கங்க, பாவத்தின் மேல வெறுப்பை ஏற்படுத்தணும், பாவத்தை அருவறுக்கணும், பாவத்தை அருவறுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது அது. ரெண்டாவது என்ன பார்க்கிறோம் இந்த சிலுவை காட்சி? தேவனுடைய அன்பின் ஆழம். சிருஷ்டிப்புல பார்க்கலாம் கடவுள் எவ்வளவு நல்லவர் இல்லைங்களா, நல்லவர். காட் இஸ் குட். நம்ம பாடுறோம் அவர் சிருஷ்டிப்பை எவ்வளவு அழகா பண்ணியிருக்கிறாரு, பூக்கள், மலை காட்சிகள், ஆகாயம், விரிவுகள், எவ்வளவு கடல், எவ்வளவு நல்லா பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஏன் பண்ணியிருக்கிறாரு? பிகாஸ் காட் இஸ் லவ் இல்லைங்களா, கடவுள் அன்பானவர். அதனாலதான் இவ்வளவு நல்லா பராமரிப்புல யோசிச்சு பாருங்களேன். ப்ராவிடன்ஸ்ல ஏங்க நமக்கு அவ்வளவு நல்லது நடக்கணும், ஏங்க நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், ஏங்க நம்ம புத்தி சுவாதீனம் இல்லாம பிறந்திருக்க கூடாது, ஏங்க நம்ம கை கால் இல்லாம பிறந்திருக்க கூடாது. நல்லா ஹெல்த் கொடுத்திருக்கிறாரு, வேலைய கொடுத்திருக்கிறாரு, நமக்கு ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறாரு, சம்பளத்தை கொடுக்கிறாரு, எவ்வளவு சந்தோஷப்படுறோம், எவ்வளவு ஆனந்தப்படுறோம். இதுக்கெல்லாம் காரணர் யாரு? அந்த தேவன் கிட்ட இருந்து. நம்ம ஒரு நாளும் சிரிக்கிறோம்னா அவர்கிட்ட இருந்து வருது, ஒரு நாளும் சாப்பாடு போடணும்னா அவர் நமக்கு சாப்பாடு போடுறாரு, ஒவ்வொரு நாளும் நம்மளை சந்தோஷமா வச்சு அவர் கொடுக்கறது. அவருடைய அன்பை பத்தி என்ன சொல்றது? எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாச சகலத்தையும் கொடுக்கிறவர் அவரே அன்பான தேவன். அவருடைய அன்பை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, சிருஷ்டிப்புல பார்க்கிறோம், பராமரிப்புல. ஆனா அவருடைய அன்பின் ஆழத்தை, அகலத்தை, உயரத்தை எங்க தான் பார்க்க முடியும்? சிலுவையில தான். ஒருத்தர் நம்ம மேல நேசிக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு தீவிரமா தியாகம் செய்யறதுக்கும் துணியறாங்கன்றதுலதான் பார்க்க முடியும் the depth of their love இல்லைங்களா. எந்த அளவுக்கு தியாகம் செய்யறாங்க, கடவுள் நம்மளை சிருஷ்டித்தது மாத்திரம் இல்ல பராமரித்தது மாத்திரம் இல்ல, எவ்வளவு பெரிய தியாகத்துக்கு துணிஞ்சிட்டு இருக்காரு பாருங்களேன். See the sacrifice, அந்த சிலுவை காட்சி நம்ம காட்டுது கடவுளுடைய அன்பு. அம்மா எவ்வளவு பெருசு தியாகம், எவ்வளவு பெரிய தியாகத்தெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பல கதைகள் இல்லைங்களா. ஒரு விதவைகள் வந்து, விதவைக்கு ஒரே பையன் இருந்தா அவங்க போருக்கு போக கூடாதுன்னு ஒரு ரூல் இருந்துச்சு, நம்ம நாட்டிலயும் இருந்துச்சு. ஆனா சுதந்திரம் வாங்குற டைம்ல வந்து சில போருக்கெல்லாம் போக வேண்டிய டைம்ல வந்து விதவைகளே ஒரே பையனா இருந்தாலும் அனுப்பணும். யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மா ஒரு பையனை அனுப்புதுன்னா அதுக்கு இருக்கிற கஷ்டம் தெரியுமா? புருஷனை இழந்திருக்குது, இருக்கிறது ஒரே பையன், போகணும். ஆனா என்ன பண்ணுது? நான் அனுப்புறேன்னுது, அனுப்புறேன்னுது. நைட்டெல்லாம் தூக்கம் வரமா, நாளைக்கு என் பையன் போக போறான் வார்க்கு, நைட்டெல்லாம் தூக்கம் வராது, நைட்டெல்லாம் அழுகுது, ஆனா காலையில கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு மகனே நீ போய் வா அப்படின்னு தைரியமா அனுப்பி விடுது, போய் வா அப்படின்னு அனுப்புது. போகும்போது அவன் போயிட்ட உடனே அது உக்காந்து அழுகுது பாருங்க, பயங்கரமா அழுகுது, என் பையன் என்ன போறானோன்னு. அது என்ன காட்டுது? அந்த அளவுக்கு தியாகத்துக்கு ஏன் துணிஞ்சிச்சு? தன் தேசத்தின் மேல வச்ச அன்பு காட்டுது இல்லைங்களா. அந்த மாதிரிதான் பிதா. யோசிச்சு பாருங்களேன், ஏசு கிறிஸ்து காண்டி சாகாம நமக்கு இருந்தாருன்னா அவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார் நமக்கு தெரியவே தெரியாதுங்க. எந்த அளவுக்கு அவர் அன்பு செய்யறார், பிதா நம்ம மேல வச்ச அன்பு. யோசிச்சு பாருங்களேன், பிஹோல்ட் த லவ் ஆஃப் த ஃபாதர். என் பையனுக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும், என் பையனை எப்படி காரி துப்புவாங்கன்னு எனக்கு தெரியும், என் பையனை எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணுவாங்க, என் பையன் எப்படி துடிப்பான்னு எனக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சும் என் பையனை நான் ரொம்ப நேசிக்கிறேன், என் பையன் மேல ரொம்ப நான் அன்பு வச்சிருக்கிறேன். ஆனா நன்றி கெட்ட பாவத்தில் விழுந்து நரகத்துக்கே பாத்திரமான அந்த ஜனங்கள் மேல அவர் வச்சிருக்கிற நேசம், தன் குமார் எந்த அளவுக்கு பிதா வேதனைப்பட்டிருப்பார் யோசிச்சு பாருங்களேன். அம்மாங்களுக்கு எல்லாம் இருக்கிற பாசம் அந்த பிதா கொடுத்ததுனாலதான் வந்துச்சு. அவருக்கு எவ்வளவு பாசம் இருக்கும் அவன் புள்ள மேல, என் பிள்ளைய அப்படி போட்டு சித்திரவதை பண்ணுவாங்களே, என் பிள்ளை தாங்க முடியாம கத்துமேன்னு தெரிஞ்சும் அவரு ஓகேன்னு கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு நைட்டெல்லாம் அழுது என் பிள்ளையே போயிட்டு வான்னு அனுப்புறாருனா எவ்வளவு நேசம் நம்ம மேல வச்சிருக்கணும். யோசிச்சு பாருங்க, அப்பாவுடைய அன்பு இதுதான் காட்டுது, த லவ் ஆஃப் த ஃபாதர். எவ்வளவு பெரிய அன்பு நம்ம, அது நம்ம உணர்ற ஜனங்களா யோசிச்சு பாருங்களேன். நம்ம உணர்றதே இல்லை, நம்ம அம்மா அன்பை உணர்றதே இல்லை இல்லைங்களா. அவங்க செத்த பிறகு தான் உணர்றது நிறைய பேர். ஒரு ஒரு போன வாரம் ஒரு கதை படித்தேன், ஒரு பையன் வந்து அவங்க அம்மா வந்து ஒரே கண் இருக்குமா, ஸ்கூல்ல ஒரே ஸ்கூல்ல இருப்பாங்களா, அவங்க அம்மா வந்து பார்க்க வரமா, பார்க்க வரும்போது இவன் மறைஞ்சு மறைஞ்சு போயிருவானா, எங்க அம்மா நான் சொல்லக்கூடாதுன்னா ஒரே கண்ணில் இப்படி வந்து பார்க்கும், எல்லாம் கேலி பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, சாப்பாடு கொடுக்கணும், புள்ள காலையில சாப்பிடலையான்னு ஒண்ணுமே பண்ண முடியாது, சாப்பிடலையான்னு சொல்லி எப்படியாவது வந்துடணும்னு வந்து பேரை கூப்பிட்டு கூப்பிடுச்சா, அப்போ அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா அதான் எங்க அம்மான்னு. அப்போ அடுத்த நாள் அவனை பார்த்து, ஏ உங்க அம்மா ஒத்த கண்ணியா, என்ன சிங்கமா இருக்குது, இன்னொரு வாட்டி உங்க அம்மா வர சொல்லிராத அப்படின்னாங்களா. அவனுக்கு அது ரொம்ப, நான் செத்தே போயிடலான்னு ஆயிடுச்சான், செத்தே போயிடலான்னு ஆயிட்டு அவன் ரொம்ப வருத்தப்பட்டு சீக்கிரமா வேகமா படிச்சு நல்லா முன்னுக்கு வந்து இந்த வீட்டை விட்டே போயிடணும்னு சொல்லி அங்கே சிங்கப்பூருக்கு போயிட்டான். உண்மையா நடந்த கதை, சிங்கப்பூர்ல போய் அழகா கல்யாணம் பண்ணி அங்க போய் செட்டில் ஆயிட்டார். இந்த அம்மா இருக்குது, அம்மாவை கவனிக்கல, விட்டுட்டு போயிட்டான். அங்க போய் சிங்கப்பூர்ல அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கதவு தட்டுறாங்க. கதவு தட்டினா அவங்க பிள்ளைங்க திறக்குது, திறந்த உடனே இந்த அம்மா ஒத்த கண்ணு நிக்குது, அவங்க பிள்ளைங்கலாம் பார்த்து பயந்துருச்சு. பயந்த உடனே இவன் வெளியே ஓடி வந்து, நீ சவகாசம் தான் வேணான்னு விட்டு வந்தனே, ஏன் பேய் மாதிரி என்ன துரத்துறன்னு வெளியே பயங்கரமா திட்டி, என் பிள்ளைங்களை மிரட்டுறதுக்கு வந்தியா, வரவே வராத என் வாழ்க்கையில, தயவு செய்து என்னை விட்டுரு அப்படின்னு துரத்தி அடிச்சான். ஐயோ நான் வேற எங்கேயோ வரணும்னு வந்தப்பா, சாரி உங்க வீடுன்னு தெரியாம வந்துட்டேன்னு போயிருச்சான். போயிட்டு பல வருஷங்களுக்கு அப்புறம் அவன் இந்தியாவுக்கு திருப்பி வந்து ஸ்கூல்ல ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்து, சரி நம்ம இருந்த குடிசைய போய் பார்ப்போம்னு போய் பார்த்தா, அப்போ இப்ப அம்மாலாம் இல்ல, யாரும் இல்ல, பக்கத்துல இருக்கிறவரு ஒருத்தர் லெட்டர் எடுத்துட்டு வந்து கொடுக்கறா. அப்பா அவங்க அம்மா கூட சாருக்கு முன்னாடி எழுதி வச்சு கொடுத்த லெட்டர், மகனே ரொம்ப சந்தோஷம், நான் உன்னை பத்தி எனக்கு ரொம்ப பெருமை, உன்னை நினைக்காத நாளே இல்ல, டெய்லி நான் நினைச்சிருக்கிறேன் உன்னை, உன் அன்பை நான் எவ்வளோ, நீ தான் என் ஒரே புள்ள, உன்னை நினைச்சுதான் நான் வாழ்ந்ததே, உனக்காகத்தான் வாழ்ந்தேன், சின்ன வயசுல பட்டாசு வெடிக்கும் போது உன் கண்ணு போயிருச்சு, ஒரு கண்ணு உனக்கு போயிருச்சு, ஒரு கண்ணோடு நீ இருப்பியே வாழ்க்கையெல்லாம் வருத்தப்படுவியேன்னு சொல்லி என் கண்ணு நான் உனக்கு கொடுத்துட்டேன், ஆப்ரேஷன் பண்ணி என் கண்ணை எடுத்து உனக்கு போட்டாங்கப்பா, போட்டு அந்த கண்ணில் தான் நீ இருக்கிற, அதனால தான், ஆனா நீ நல்லா வாழ்க்கையில வந்து பெருமையா நல்லா வந்துட்டது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குதுப்பா, ஆனா நீ வரும்போது நீ வருவேன் நான் கேள்விப்படுறேன், ஆனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன், எனக்கு மருந்து மாத்திரை வாங்கி தரத்துக்கு யாரோ இல்லை, நான் செத்துட்டேன், செத்துருவேன் நீ வர்றதுக்குள்ள, இந்த லெட்டரை படிச்சு நீ வருத்தப்படுறதுக்கு நான் எழுதல, நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசை, வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமா இருன்னு எழுதி என் அம்மா செத்து போச்சான். இந்த புள்ள எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், அதே நம்ம மனசெல்லாம் உருக்குது இல்லையா, இனிமே வாழ்க்கையில தன்னை எவ்வளவு வெறுத்து வாழ யோசிச்சு பாருங்க. இயேசு நமக்கு செஞ்சது இதை விட 10,000 மடங்கு பெருசுங்க, பிதா காமிச்ச அன்பு இதை விட 8,000 மடங்கு பெருசுங்க, நம்ம எந்த அளவுக்கு நன்றி காட்டுறோம், எந்த அளவுக்கு உணர்ந்து இருக்கிறோம் யோசிச்சு பாக்குறோமா, பிதாவுடைய அன்பு அப்பா எவ்வளவு பெருசு காமிச்சிருக்கிறாரு, என்ன நன்றி நமக்கு இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் நான் ரொம்ப அழுவேன், கண்ணீரோடு கம்யூனியன் வந்துருச்சுன்னா போதும், கண்ணெல்லாம் தண்ணி வரும், எல்லாம் தண்ணி வரும், ஆனா நான் அழுவணும், எல்லாரும் ஒப்பாரி வைக்கணும், திடீர்னு வாங்க எல்லாரும் அழுவோம் நான் சொல்லல, அழுவ கிறிஸ்தவ மதம் அழுவுறது இல்ல, ஆனா ஆவிக்குரிய துக்கம் நமக்கு தெரியாம இருந்தா ஆவிக்குரிய சந்தோஷமே நமக்கு தெரியாதுங்க, யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு நமக்கு தெரியாம ஒருத்தரை நம்ம ஃப்ரெண்ட நமக்கு ரொம்ப நல்லது செய்யறவரை போய் கொலை செஞ்சிட்டோம்னா துக்கம் இல்லாம இருக்குமா, யோசிச்சு பாருங்க, துக்கம் இல்லாம இருக்குமா, தெரியாத ஒருத்தர நம்ம நண்பனை கொலை செஞ்சுட்டோங்க, தெரியாம தான் செஞ்சோம், துக்கம் இல்லாம இருக்குமா. ஒன்னும் இல்ல, போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நான் காரை விட்டுருந்தேன், என்னுடைய காரை பார்க்கிங்ல அங்க விட்டுட்டு சர்ச் எல்லாம் வந்து அட்டன் பண்ணிட்டு நான் போறேன், என் வைஃப் எல்லாம் யாரும் இல்ல, நான் தான் கார் எடுக்கணும், போய் எடுத்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு திடீர்னு கோயான ஒரு சவுண்டு, என்னடா சவுண்டுன்னு பார்த்தா ஒரு குட்டி நாய், குட்டி நாய், அது அது கீழே கார் கீழே இருக்கு எனக்கு தெரியல, நான் போய் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படியும் வந்துட்டு காரை எடுத்துட்டு கயான ஒரே சத்தம், என்னடான்னு இப்படி திரும்பி பார்த்தா அந்த நாய் காலில் இங்க கார் ஏறிட்டு இருக்குது, ரத்தம் ஒழுவுது, நொண்டி நொண்டி ஊன்னு கத்தின்னு ஓடுது, அதை பார்த்து இன்னும் கூட மனசு என்ன காரில், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, அந்த நாயை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போக முடியலையே, அப்படி பண்ணிட்டேனே, நமக்கு இருக்கே கடவுள தெய்வத்தை இவ்வளவு அளவுக்கு காயப்படுத்திட்டு கல்வாரின்னு கேட்டா ஒரு சொர்ணம் இல்ல நமக்கு, ஒரு ஒரு துக்கம் இல்ல நமக்கு, எனக்காக செத்துச்சுங்க, நான் சாவடிச்சேங்க தெய்வத்தை, நான் ரத்த கரை அடிச்சேன், நானி அடிச்சேன், ஒரு சில்லுன்னு நம்ம மனசுல ஆகக்கூடாது, கல்வாரேன்னு ஒரு வார்த்தை வரும்போது கண்ணில் ஒரு உணர்வு இல்ல, ஒரு கண்ணீர் இல்ல, யோசிச்சு பாருங்க எவ்வளவு நன்றி கேட்டவர்கள் நம்ம, நமக்காக ஆனாலும் அந்த தாய் செஞ்ச மாதிரி பிதாவுடைய அன்பு, அவன் அன்பை ஏத்துக்கிறானோ உணர்றானோ இல்ல, இது நான் என் பிதா, அன்பை நான் காண்பிப்பேன் காமிச்சிருக்கிறார். எவ்வளவு நன்றியா இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு நன்றியா இருக்கணும். இப்ப கல்வாரி காட்சி, ஐயோ துக்கமடையாயோ பாவி துயரமாகாயோ அப்படின்னு நமக்கு ஒரு பாட்டு வருது, மனதுருகாயோ. நம்ம நெஞ்சு பாருங்களேன் எவ்வளவு கடினமா இருக்கு, நமக்கு உணர்வே இல்லை. பாவத்தை தண்ணி மாதிரி குடிக்கணும், அந்த கல்வாரிய பார்த்தா நமக்கு காட்சியை பார்த்தா உணர்வு இல்லை. அடுத்ததாக கல்வாரி காட்சி முதலாவது என்ன காட்டுது, பாவத்தின் அகோரத்தை காட்டுது, இயேசுவுடைய தெய்வத்தினுடைய அன்பை நமக்கு காண்பிக்குது. மூணாவதாக பாருங்களேன் அந்த கல்வாரி துக்கத்தினுடைய அந்த கல்மினேஷன், அதனுடைய முடிவு எங்கன்னு சொல்லலாம், கெச்சமென வேதனம், கால ஆணியில வார்ல அடிச்சது, வெக்கப்ப கேவலப்படுத்தினது, காரி துப்புனது, பயங்கரமாக அடிச்சு கவமானப்படுத்தினது, ஆணி அடிச்சது, எல்லாத்தையும் வாயில்லாத பூச்சி மாதிரி கடவுள் தாங்கிட்டார் இல்லைங்களா. பேர் ஒரு கம்ப்ளைனே இல்லை, ஒரு புலம்புதே இல்லை, தாங்கிட்டாரு. ஆனா அவருக்கு இந்த அளவுக்கு மனுஷருங்க செய்யக்கூடாத கொடுமையை செஞ்சு சிலுவையில எடுத்து நிக்க வச்சிருக்கும் போது, வானத்தோ நீ பூமிக்கும் நடுவுல அவர் நிக்க வச்சிருக்கும் போது, பிதா வந்து காப்பாத்துவாரா, மனுஷங்களை வந்து அழிக்கணும், இப்படி செஞ்சிட்டீங்களே என் பிள்ளைக்குன்னு. ஆனா அந்த பிதா வராரு, வந்து என்ன செய்யறாரு, 3 மணி நேரம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி என்ன செஞ்சாருன்னு தெரியலங்க. அது செஞ்சு முடிச்ச உடனே ஒரு ஒரு எரிமலை எரி விடுகிற மாதிரி, பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்னு கதறின. பிதா என்ன செஞ்சாரு நமக்கு தெரியுமா, யாருமே பார்க்கலையே, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாரு, அவர் என்ன பண்ணாருன்னு தெரியலங்க, என்னை கைவிட்டீரேன்னு கதறார். எப்படி இருக்கும் அவருடைய அம்மா அந்த குரல், துயரத்தின் குரல், வேதனையின் கதறல், பயங்கரம். எப்படி கத்திருப்பாரு, எப்படி வேதனைப்பட்டிருப்பாரு, எவ்வளவு கொடுமைங்க. The cry of anguish, அதுக்கு அளவே இல்லை, அதுக்கு அளவே இல்லை. ஆழமா துக்கப்பட்டாருன்னு சொல்லலாம், ஆழம்னா ஒரு பாட்டம் இருக்கும், அளவே இல்லை. யோசிச்சு பாருங்க, அது எப்படி எல்லாம் சொல்லலாம், எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அவர் பட்ட துக்கத்தை. இந்த உலகத்துல இருக்கிற ஆதாமில இருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் பட்ட துக்கத்தை, படுத்தின வலிய வேதனை எடுத்து ஒரு மனுஷன்ல போட்டா அவனுக்கு எப்படி இருக்கும், புரியுதுங்களா. அது விட்டுருவோம், நரகத்துல படுற ஒவ்வொரு மனுஷன் எல்லா மனுஷங்களுடைய துக்கத்தையும், ஆரம்பத்துல இருந்து நித்தியத்து வரைக்கும் படக்கூடிய துக்கத்தையும் எடுத்து, வேதனையும் வலியும் எடுத்து ஒரு மனுஷன்ல போட்டா எப்படி இருக்கும், இது கிட்ட வர முடியாது. அப்படி போட்டோம்னா அந்த அளவுக்கு துக்கப்பட்டிருக்கிறாரு, அந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கார் சிலுவையில. அம்மா எவ்வளவு பாடு, பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர், அதை நம்ம புரிஞ்சுக்கத்தான் முடியாது. அது ஆராதனையில் அதை பார்த்து உளரலாம், நம்ம உளரலாம். பிதா கை விடுறதுன்னா என்னங்க அப்பா, நமக்கு உடம்புல வலி வருது இல்லைங்களா, உடம்புல வலி வருது. ஆனா நம்ம மைண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மெடிக்கல்ல தான். மைண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா எந்த உடம்பு வலியும் தாங்கிக்கலாம். ஆனா மைண்டே ஸ்ட்ராங் வீக்கா போயிருச்சுன்னா, வலி உடம்புல இருக்கிற வலி ஒரு விட 10 மடங்கு வலியை தெரியும். மைண்ட் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ஆத்ம வேதனை அதை விட ரொம்ப பயங்கரம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பட்ட ஆத்ம வேதனை, உடம்பு வலி ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஆத்ம வேதனை தான் ரொம்ப பயங்கரம். பிதானால கைவிடப்படுறதுன்னா என்ன நமக்கு தெரியுமா, நம்ம அனுபவிச்சிருக்கிறீங்களா நீங்க யாராவது. நான் சில நேரங்கள்ல அனுபவிக்கல, ஆனா அது என்னன்றது ஓரளவுக்கு நம்ம உணர்றோம். கடவுள் கைவிட்டுட்டாரா நம்மள, கடவுள் நம்மள ஒருபோதும் கைவிட்டுறது இல்லை. அது என்னன்னு தெரியுமா, கடவுள் கைவிட்டுட்டாரு, கடவுள் பேசுற மாதிரியே தெரியல, உணர்வே இல்லை, எந்த இதுவும் இல்ல, கடவுள் என்ன கைவிட்டுட்டாரான்னு. அவர் விட போறதே இல்லை, உன்னை கைவிட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. நம்ம அவிசுவாச குறைவிலே நம்ம நினைச்சுக்கிறோம், கடவுள் ஒருவேளை நம்மள கைவிட்டிருப்பாரா நம்ம நினைச்சுக்கிறோம். அதுவே நமக்கு டெரபிளா இருக்கே, ஆனா ரியலா கடவுள் கைவிட்டுட்டாரு அவர், ரியலா. அவர் அவிசுவாசமா இருக்கல, ஏன்னா 2 தடவை என் தேவனே என் தேவனேன்னு மை காட் கிருப்பா பிடிக்கிறார். அவர் அவிசுவாசமா இல்ல, உண்மையாவே கடவுள் அவர் கைவிட்டுட்டார். எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. பாருங்க, நமக்குனா கடவுள் வந்து சிருஷ்டிப்பின் உறவு, பராமரிப்பின் உறவு, மீட்பின் உறவு, அது எல்லாத்தையும் கைவிட்டு தான் நரகத்துல தூக்கி போடுறது. இனிமே கிரியேஷன் பெனிஃபிட்ஸ் இல்ல, பராமரிப்பு பெனிஃபிட்ஸ் இல்ல, ரட்சிப்பின் பெனிஃபிட்ஸ் இல்ல, கைவிட்ட நிலைமை தான் நரகம் இல்லைங்களா. ஆனா அவரு நித்தியமா அந்யோன்யமா இருந்தவர் கைவிடப்பட்டார்னா அவருக்கு பெரிய வேதனை, ரொம்ப பெரிய வேதனை. அவர் விசுவாச கூக்குரல்ல அவர் கத்துறார், என் தேவனே என் தேவனே, டபுளா 2 கையில பிடிக்கிறவ, ஏன் 2 வாட்டி சொல்லணும், ரொம்ப விசுவாச கூக்குரல். ஆண்டவரே என்ன ஒருத்தர் கைவிடுறாருன்னா அவர் எப்படிங்க என் கடவுளா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன், நம்ம அப்படித்தானே ஆயிடுறது. கடவுள் கைவிட்டாருனா போறாரு, நான் என் வழியில போறேன்னு நம்ம போறோம். இல்ல, கடவுளே என்ன கைவிட்டாலும் நீதான் என் தேவன், என்ன போட்டு நசுக்கி காலில் மெரிச்சாலும் அந்த காலை நான் முத்து கொடுத்து உன் காலை தான் நான் பிடிச்சுக்கிட்டு இருப்பேன். என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர்னு அவர் கதர்றார். பயங்கரம் இல்லைங்களா? அவருக்கு தெரியாதா ஏன் கைவிட்டாருன்னு? அதுக்காகவே வந்தேன் அப்படின்னாரு. ஏன் அந்த நேரத்தில் அப்படி கதர்றாரு? ஏன்னா அவருடைய மனுஷீக ஆத்மா அந்த அவரு பவுண்ட் ஆகும் போது அந்த வேதனையை அனுபவிக்கும் போது தாங்க முடியாம வெடிச்சு வெளியே வருது வசனம், தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுவதற்காக. சங்கீதத்தில் அவர் அப்படி சொல்லுவார்னு போட்டிருக்கு. அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கு. அது எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து ஸ்கிரிப்சரை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறார். ஆகவே அந்த சிலுவை காட்சியை நம்ம இந்த நேரத்தில் பார்க்கிறோம். பார்க்கும்போது சில பேர் ஒருவேளை கேட்கலாம், எப்படிங்க எல்லா பாவத்துக்கும் நித்தியமா நம்ம அனுபவிக்க வேண்டிய தண்டனைய அவர் எப்படி கொஞ்ச நேரத்தில் அனுபவிச்சு முடிச்சிட்டாரு? இல்லைங்களா, கொஞ்ச நேரத்தில் அவர் எப்படி முடிச்சிட்டாரு? அதுவும் எல்லா ஜனங்கள் எத்தனையோ கோடானி கோடி தேவ மனிதர்கள் பட வேண்டிய தண்டனை அவர் ஒருத்தர் எப்படி அனுபவிச்சு முடிச்சிட்டாரு? சில பேர் கேட்டிருக்காங்களா, என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுதாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய தி க்ளோரி ஆஃப் தி பர்சன் ஆஃப் கிரைஸ்ட். அவர் எவ்வளோ எல்லையற்ற விதத்தில் உயர்ந்தவர், பெரியவர் அப்படின்னா அவர் ஒருத்தர் படுற பாடு, அவர் ஒரு நிமிஷம் படுற பாடு வந்து இட் இஸ் சோ வேல்யூபிள், சோ இன்ஃபைனைட்லி வேல்யூபிள், எல்லையற்ற விதத்தில் மதிப்புடையது. அவர் அவர் படுற பாடு சாதாரணம் இல்லை. யோசிச்சு பாருங்களேன், அவர் அந்த அவ்வளோ உயர்ந்தவர், அவர் இறங்கின தாழ்வு அவ்வளோ எல்லையற்ற விதத்தில் தாழ்த்தி அவர் பட்ட வேதனை வந்து த டிகிரி ஆஃப் இஸ் சஃபரிங் வந்து மெஷர்லெஸ், அந்த அளவுக்கு அவர் பாடுபட்டதுனால எல்லா தேவனுடைய ஜனங்கள் நித்தியமா பட வேண்டிய பாடினுடைய தண்டனைய அவர் அனுபவிச்சு அது போதுமானது ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு பெரியவர் அவர். அவர் படுற ஒரு பாடு சாதாரணப்பட்டதில்லை, அவருடைய தாழ்வு சாதாரணப்பட்டதில்லை, அவ்வளவு மதிப்புடையவர் அவர். அதனால தான் முடியுது, அவருடைய பாடுகள்னால் தன்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் ஒரு சின்ன பிரேக் கொடுப்போம். நான் தொடர்ந்து போறதுக்கு முன்பதாக இந்த நேரத்தில் நம்ம கம்யூனியனுக்கு போக போறோம்.